நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம். SBS தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கூறி இன்றைய உலக செய்திகளின் பின்னணியை முன்வைக்கும் நான் தமிழ் பிரபாகரன். காசாவை முழுமையாக கைப்பற்றும் திட்டத்தை முன்னெடுத்துள்ள இஸ்ரேல் காசா மீது அதிதீவிர தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதை பற்றிய அம்சங்களை வெளிப்படுத்தியுள்ள இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஹமாஸ் ஆயுதங்களை கைவிட வேண்டும், அனைத்து விதமான பணைய கைதிகளையும் விடுவிக்க வேண்டும், காசாவில் அனைத்து விதமான இராணுவ செயல்பாடுகளையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், காசாவில் இஸ்ரேலின் பாதுகாப்பு கட்டுப்பாடு இருக்கும், ஹமாஸோ பாலஸ்தீன அதிகார சபையோ அல்லாத மாற்று சிவில் நிர்வாகம் காசாவை நிர்வகிப்பது உள்ளிட்டவற்றை போரை முடிவுக்கு கொண்டு வரும் அம்சங்களாக இஸ்ரேலிய தரப்பு குறிப்பிட்டுள்ளது. இஸ்ரேல் நிகழ்த்தி வரும் தாக்குதல்களால் அனைத்து விதமான அடிப்படை சேவைகளும் சீர்குலைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள ஐநாவின் உணவு பாதுகாப்பு திட்ட முகமை உடனடி போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. காசா சுகாதார அமைச்சக கூற்றுப்படி ஒரு வயதுக்குட்பட்ட 40,000 குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 5 வயதுக்கும் உட்பட்ட 2.5 லட்சம் குழந்தைகள் உணவு பற்றாக்குறையில் சிக்கியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் உணவின்றி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 239 எட்டியுள்ளது. இதை தவிர இஸ்ரேலின் தாக்குதல்களில் 25 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவது பற்றி விவாதிக்க ஆகஸ்ட் 15 அன்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் அமெரிக்காவின் அலாஸ்காவில் சந்திக்க உள்ளனர். உக்ரைன் உடனான போரை நிறுத்தாவிட்டால் ரஷ்யா மேலும் பல பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்திருந்த நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் மிக்கதாக பார்க்கப்படுகிறது. இதில் உக்ரைனிய அதிபர் ஜெலன்ஸ்கி பங்கேற்கவில்லை. அதே சமயம் ரஷ்ய அதிபர் புட்டின் உடனான சந்திப்புக்கு முன்னதாக ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் அமெரிக்க அதிபர் டிரம்ப் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் தொலைபேசி உரையாடல் நடந்திருக்கிறது. இந்த உரையாடல் சிறப்பாக சென்றதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கிறார். ரஷ்ய அதிபர் புட்டின் உடனான சந்திப்பு சரியாக நடந்தால் புட்டின் மற்றும் ஜெலன்ஸ்கியுடன் அடுத்த உடனடி சந்திப்பு இருக்கும் என டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். துருக்கி அரசுக்கும் குருது ஆயுத அமைப்பான PKK எனப்படும் குர்திஸ்தான் தொழிலாளர்கள் கட்சிக்கும் இடையில் சமாதான பேச்சுவார்த்தை வலுப்பெற்றுள்ள நிலையில் வடக்கு ஈராக்கில் அமைந்திருக்கும் மக்மோர் முகாமில் உள்ள துருக்கியைச் சேர்ந்த 10,000 குர்து அகதிகள் நாடு திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. நமது மக்கள் மீண்டும் தங்கள் நிலங்களுக்கு திரும்புவார்கள் என முகாம் வாசிகளுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் PKK அமைப்பின் சிறைப்படுத்தப்பட்ட தலைவர் அப்துல்லா ஓக்லான் தெரிவித்திருக்கிறார். மேலும் நமது சுதந்திர போராட்ட வரலாற்றில் மக்மோர் மக்கள் மிக முக்கிய பங்கு வகித்துள்ளதாகவும் பல சிரமங்கள் இருந்த போதிலும் அவர்களின் நடைமுறை போராட்டத்தின் மூலம் எதிர்த்து நிற்பதுதான் வாழ்க்கை என்பதை அவர்கள் காட்டியுள்ளனர் என்றும் அப்துல்லா ஓக்லான் குறிப்பிட்டிருக்கிறார். ஈராக்கில் அமைந்திருக்கும் மக்மோர் எனும் குர்து அகதிகள் முகாமை குர்து அமைப்பின் கோட்டையாக துருக்கி அரசு கருதுகிறது. இம்முகாமை சுற்றியுள்ள PKK அமைப்பின் ராணுவ நிலைகளின் மீது பல முறை துருக்கி வான் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இஸ்ரேலும் குர்து தலைமையிலான சிரிய ஜனநாயக படைகளும் சிரியாவின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் செயல்பாட்டை நிறுத்த வேண்டும் என துருக்கி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹகான் பிடான் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் சிரியாவுடனான ஒருங்கிணைப்பை தாமதப்படுத்துவதை YPJ அல்லது சிரிய ஜனநாயக படையினர் நிறுத்த வேண்டும் என துருக்கி அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். சிரிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அசத் அல் ஷைவானி துருக்கிக்கு சென்றுள்ள நிலையில் கூட்டு பத்திரிகையாளர் சந்திப்பின் போது பேசிய துருக்கி வெளியுறவுத்துறை அமைச்சர் இக்குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ட்ரூ சமூக மக்களை காப்பதாக கூறும் இஸ்ரேல் கடந்த காலங்களில் சிரியாவுக்குள் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. குர்து தலைமையிலான சிரிய ஜனநாயக படைகள் என்பது இஸ்லாமிக் ஸ்டேட் எனப்படும் IS அமைப்புக்கு எதிரான போரில் அமெரிக்காவுடன் இணைந்து சண்டையிட்ட முக்கிய ராணுவ அமைப்பாக பார்க்கப்படுகிறது. முன்னாள் சிரிய அதிபர் பஷர் அல் ஆசாத் வெளியேற்றத்திற்கு பின்னர் கடந்த மார்ச் மாதம் டமஸ்கஸில் அமைந்த புதிய சிரிய இஸ்லாமிக் அரசுடன் குர்து தலைமையிலான சிரிய ஜனநாயக படைகள் உடன்படிக்கை செய்து கொண்டது. சிரிய ஜனநாயக படைகளின் முக்கிய அங்கமாக இடதுசாரி பின்னணியை கொண்ட YPJ எனப்படும் பீப்பிள் ப்ரொடெக்ஷன் யூனிட்ஸ் இருக்கிறது. இது குர்திஸ்தான் தொழிலாளர்கள் கட்சியின் அங்கமாக சிரியாவில் செயல்படும் குர்து ஆயுத அமைப்பாக துருக்கி அரசு கருதுகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் சிரிய அரசு படைகளுக்கும் குர்து படைகளுக்கும் இடையே மீண்டும் ஏற்பட்டுள்ள மோதல் போக்கு மார்ச் மாத உடன்படிக்கையை கேள்விக்குறியாக்கியுள்ளது. கடந்த ஜூன் மாதம் இஸ்ரேல் அமெரிக்கா ஈரானுக்கு இடையே நடந்த 12 நாட்கள் போரின் போது 21,000 சந்தேக நபர்களை ஈரானிய காவல்துறை கைது செய்ததாக ஈரானிய அரசு ஊடகம் குறிப்பிட்டிருக்கிறது. அத்துடன் ஜூன் மாத இறுதியிலிருந்து இஸ்ரேலுக்காக உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்ட 7 பேரை ஈரான் தூக்கிலிட்டுள்ளது. இந்த போரின் காரணமாக ஈரானில் தங்கியிருந்த ஆப்கானிஸ்தான் அகதிகளையும் சட்டவிரோதமாக தங்கியிருந்த குடியேறிகளையும் நாடு கடத்தும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டது. காங்கோ ஜனநாயக குடியரசில் சட்டவிரோத சுரங்க தொழிலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட பராக்கோ FF எனும் ஆயுத குழுவை அமெரிக்கா தடை செய்துள்ளது. இந்த குழு காங்கோ ராணுவத்தின் ஆதரவு பெற்ற அமைப்பாக கருதப்படுகிறது. காங்கோ சுரங்க நிறுவனத்தின் மீதும் தடை விதித்துள்ள அமெரிக்கா இந்த ஆயுத குழுவிடமிருந்து பெறப்பட்ட கனிமங்களை இந்நிறுவனம் விற்றதாக குறிப்பிட்டுள்ளது. மடிக்கணினிகள், அலைபேசிகள் போன்ற மின்னணு சாதனங்களில் பயன்படுத்தப்படும் கோல்டன் எனும் கனிமம் காங்கோவில் செயல்படும் சுரங்கத்தில் கிடைக்கிறது. உலக அளவில் 15-30% கால்டன் கனிமம் இங்கிருந்தே கிடைக்கிறது. அந்த வகையில் இப்பகுதியில் உள்ள கனிமங்களின் தேவை அமெரிக்காவுக்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதன் அடிப்படையில் இப்பகுதியில் அமைதியை ஏற்படுத்தும் விதமாக அமெரிக்காவின் ஏற்பாட்டில் அண்மையில் காங்கோ ஜனநாயக குடியரசுக்கும் ருவாண்டா ஆதரவு பெற்ற M23 கிளர்ச்சி குழுவுக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஆனால் தற்போது காங்கோ ராணுவமும் M23 குழுவும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றன. தற்போது அமெரிக்கா தடை விதித்துள்ள பராக்கோ FF எனும் ஆயுத குழு காங்கோ ராணுவத்தின் ஆதரவு பெற்ற M23 எதிரான போட்டி ஆயுத குழு என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. கடந்த 5 ஆண்டுகளாக இந்தியா சீனா உறவில் இருந்த விரிசல் நிலை தற்போது சுமூக உறவாக மாறத் தொடங்கியிருக்கிறது. சீனாவில் விரைவில் நடக்கவிருக்கும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க இருக்கிறார். இந்த சூழலில் சீன மக்களுக்கான சுற்றுலா விசா, எல்லை வர்த்தகம், இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் நேரடி விமான போக்குவரத்து என பல நிலைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. கடந்த 2020 கிழக்கு லடாக்கில் இந்திய சீன ராணுவத்திற்கு இடையே ஏற்பட்ட எல்லை மோதலில் 20 இந்திய ராணுவத்தினரும் சீன ராணுவத்தினர் 4 பேரும் கொல்லப்பட்டிருந்தார்கள். இந்த எல்லை மோதலால் இரு நாடுகளுக்கு இடையிலான ராஜதந்திர உறவுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. தற்போது இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா கடுமையான வரி விதிப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ள நிலையில் ஆசியாவின் இருபெரும் நாடுகளுக்கு இடையிலான உறவில் ஏற்பட்டுள்ள சுமூக நிலை புதிய ஓர் உலக ஒழுங்கை தீர்மானிக்குமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். பாகிஸ்தானின் ஒரு சொட்டு தண்ணீரை கூட பறிக்க முடியாது என இந்தியாவை எச்சரிக்கும் விதமாக பேசியிருக்கிறார் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப். இதேபோல் அமெரிக்காவில் வசிக்கும் பாகிஸ்தான் மக்களிடையே உரையாற்றிய பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனீர், இந்தியா தண்ணீரை நிறுத்த எந்த அணை கட்டினாலும் பாகிஸ்தான் அதை உடைக்கும் என பேசியிருக்கிறார். சிந்து நதி ஒன்றும் இந்தியர்களின் குடும்ப சொத்தல்ல என கூறியுள்ள ராணுவ தளபதி, நதியை நிறுத்த இந்தியா மேற்கொள்ளும் முயற்சிகளை தகர்த்தெறிவதற்கான ஆற்றல் பாகிஸ்தானிடம் இருக்கிறது என கூறியிருந்தார். அத்துடன் இந்தியாவிடமிருந்து ஏதேனும் அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அணு ஆயுதங்களை கொண்டு பாதி உலகை அழிப்போம் என அமெரிக்காவில் நடந்த ஒரு கூட்டத்தில் பேசியதாக இந்திய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. பாகிஸ்தான் ராணுவ தளபதி பேச்சுக்கு பதிலளிக்கும் விதமாக பேசியுள்ள இந்திய வெளியுறவுத்துறை பேச்சாளர் ரந்தீப் ஜெய்ஸ்வால், எந்த ஒரு தவறான சாகசமும் வேதனையான விளைவுகளை ஏற்படுத்தும் என எச்சரித்திருக்கிறார். கடந்த ஏப்ரலில் காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது ஆயுததாரிகள் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் மீது பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்ட இந்தியா 1960 சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தையும் நிறுத்தி வைத்தது. இந்தியா பாகிஸ்தான் இடையே மூண்ட போர் முடிவுக்கு வந்த போதிலும் சிந்து நதிநீர் பங்கீடு விவகாரம் போருக்கான அழைப்புகளை விடுக்கக்கூடிய முக்கிய சிக்கலாக உருவெடுத்துள்ளது. அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனின் காவல்துறையை கட்டுப்படுத்தும் அதிகாரத்தை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது அரசின் கீழ் கொண்டு வந்திருக்கிறார். இதன் மூலம் நகர நிர்வாகத்தின் கீழ் இருந்த காவல்துறை கட்டுப்பாடு ட்ரம்ப் அரசின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது. மெக்சிகோ, பிரேசில், கொலம்பியா, பனாமா, பெரு, ஈராக் ஆகிய நாடுகளின் தலைநகரங்களில் நிகழும் குற்றங்களை காட்டிலும் வாஷிங்டனில் வன்முறை குற்றங்கள் அதிகம் நிகழ்வதாக கூறியுள்ள ட்ரம்ப் நகரில் இருக்கும் வீடற்றவர்களை அகற்றவிருப்பதாக அறிவித்திருக்கிறார். அதே சமயம் 2024 வாஷிங்டனில் பதிவான வன்முறை குற்ற எண்ணிக்கை கடந்த 30 ஆண்டுகளில் பதிவான குறைவான எண்ணிக்கை என அதிகாரப்பூர்வ கணக்கில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதிபர் ட்ரம்பின் தற்போதைய அறிவிப்பின் மூலம் வாஷிங்டனில் பாதுகாப்பு அவசர நிலை கொண்டுவரப்பட்டு 800+ தேசிய காவல் படையினர் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். இது SBS தமிழின் உலக செய்திகளின் பின்னணி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.